வணக்கம் பஞ்சாட்சரம் ஐயா அவர்களே.
வணக்கம் தம்பி பிரபாகரன் அவர்களே.
பயிற்றப்பட்ட ஆங்கில ஆசிரியராகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள்.
மாணவ ஆசிரியர் என்று சொல்லப்படுகின்ற பீப்புள் டீச்சர் என்ற நியமனம்தான் எனக்கு 1964 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி கிடைத்தது. அதிலிருந்து 1.5 வருடம் நான் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினேன்.
அதன் பின்பு நீங்கள் தமிழில்தான் ஆர்வம் மிகுந்து பின்னர் தமிழ் ஆசிரியராக கடமையாற்றியிருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த இலக்கிய பயணம், அதாவது உங்களுடைய கவிதைகள், கதை, அதிக நாவல்கள் மற்றும் சின்னஞ்சிறு கதைகள், குட்டி கதைகள், உருவக கதைகள், வரலாறு, இலக்கணம் என்று இலக்கியத்தில் ஒரு கரை தொட்டிருக்கின்றீர்கள். அந்த பின்னணி பற்றி எமது நேயர்களுக்காக சுருக்கமாக சொல்லுங்களேன்.
ஆரம்பத்தில் நான் கவிதையில் தான் இறங்கினேன். என்னுடைய இளமை காலத்தில் பெரும்பாலும் கதையில் தான் எழுதினேன். என்னுடைய முதல் காவியம் எழில் என்று நான் 20 வயதில் எழுதிய காவியம் 23 வயதில் அச்சாகி 25 வயதில் இலங்கை சாகித்ய மன்னப் பரிசை பெற்றது. அதாவது 1965 கவிதை பரிசு என்னுடைய எழிலி காவியத்துக்கே கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கவியரங்கங்களும் எனக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதனால் கவியரங்க கவிதைகள் கொண்ட தண்டலை என்ற தொகுதியையும் வெளியிட்டேன். அதற்கு 67ஆம் ஆண்டு நடுவர்களால் பரிசு வழங்க ஒன்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த கடைசி இறுதிக்குழுவினர், ஃபைனல் கமிட்டி, ஏதோ சில சாட்டுகளை சொல்லி எனக்கு கிடைக்க வேண்டிய பரிசையும் கட்டுரை நூலுக்கு கிடைக்க வேண்டிய அம்பி, இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கவிஞர் அம்பியினுடைய கிரீனின் அடிச்சு ஓட்டிலே என்ற கட்டுரை நூலுக்கும் பரிசு கிடைக்காமல் பண்ணிவிட்டார்கள். தொடர்ந்தும் நான் எழுதி கொண்டே இருந்தேன். சின்னஞ்சிறு கதைகள் 1969 என்னுடைய சின்னஞ்சிறு கதைகள் வெளிவந்தன நூலாக. நாட்டிலமையை பொறுத்த கவிதைகள் ஏராளமாக எழுதினேன். அப்படி கோவில்களுக்கு நின்று எழுதினேன். அப்படியாக 80 நூல்கள் வரையில் கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறேன். அவை நூல்களாக வெளிவந்தும் இருக்கின்றன. மிச்சம் 10 நூல்கள் வரையிலே வரலாறு, சின்னஞ்சிறு கதைகள், சிறுகதைகள், குட்டிக்கதைகள், உருவகதைகள், இலக்கணம் என்ற ரீதியிலே 10 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. மொத்தமாக இருக்கக்கூடிய 90 நூல்கள் இதில் வெளிவந்திருக்கின்றன.
இதேவேளையில் நீங்கள் விடுதலை கவிதைகளையும் விடுதலை பாடல்களையும் எழுதியிருக்கின்றீர்கள். அதன் பின்னணி பற்றி சொல்லுங்களேன்.
நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கற்பித்துக் கொண்ட காலத்தில் நான் நன்கு அறியப்பட்டிருந்தேன். கம்பங்களத்துக்கு கவியரங்கம் ஊடாக எனக்கு நிறைய ரசிகர்கள் எனக்கு கிடைச்சிருந்தார்கள். நான் நன்கு இலக்கிய உலகத்தாலும் சாதாரண பொதுமக்களாலுமே அறியப்பட்டிருந்தேன். அந்த நிலையிலே போராட்ட இலக்கியத்துக்கு எல்லா அமைப்புக்காரரும் வந்து கவிதை கேட்பார்கள், எழுதி கொடுத்தேன். சில இயக்கங்கள் இடையிலே நின்று போக தொடர்ந்து வந்த ஒரு இயக்கம் என்ன பயன்படுத்தியது, விடுதலை கவிதைகள் கேட்டார்கள், எழுதி கொடுத்தேன். அவர்கள் சரியான ஹிட் ஆகின பல கவிதைகள்.
ஆமாம், நீங்கள் எழுதிய விடுதலை கவிதைகளை அவர்கள் விடுதலை கீதங்கள் ஆக்கினார்கள்.
இசைப்பிழைகளில் அடித்து இங்கும் ஒளிவரை உலகம் எங்கும் ஒளித்தன அந்த இசைப்பாடல்கள்.
ஈழத்தாகத்தை சுமந்திடும் கூட்டம், ஈழத்தாகத்தை சுமந்திடும் கூட்டம்.
ஈழத்து கவிஞர்களுக்கு அவர்களுடைய நூல்கள் அல்லது அவர்களுடைய ஆக்கங்கள் பிரபல்யம் அடைவதற்கு மிகப்பெரும் சவாலாக தென்னிந்திய இலக்கணங்கள், இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. இது பற்றி சொல்லுங்களேன்.
இந்த கவியரங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. கம்பன் கழகம் அந்த கவியரங்கத்தின் மூலம் அதாவது இலங்கையில் இன்றும் இல்லாத அளவுக்கு இலக்கிய ரசிகர்களை உற்பத்தி செய்திருக்கின்றது. அந்த கவியரங்கங்கள் திறம்பட ஒழித்து கொண்டு வந்த காலம் வரைக்கும் இலக்கிய நிலையும் இலக்கிய ரசிகர்களுடைய பெருக்கமும் இலங்கையிலே ஏற்பட்டு கொண்டிருந்தது. கம்பன் கழகத்தினுடைய இடம்பெயர்வு யாழ்ப்பாணத்தில் நின்று கொழும்புக்கு அது இடம்பெயர்ந்ததும் வடபகுதியில் உள்ள மக்கள் கவிதையை ரசிக்கின்ற வாய்ப்பை இல்லாமல் பண்ணிவிட்டது. அது தொடர்ந்தும் அந்த கம்பன் கழகம் வடபகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தொழில்பட்டிருந்தால் வடபகுதியில் நிறைய இலக்கிய ரசிகர்களை உற்பத்தி செய்திருக்க முடியும். இளைய தலைமுறையிலே இந்த தலைமுறையிலே அப்படியான ஒரு ரசிக தலைமுறை உருவாக்கப்படாதபடியால் கவிதை எழுதுகின்ற ஆசை, இந்த கவிதையின் ரசனையான அம்சங்கள் மக்களால் அறியப்படவில்லை. எழுத முயல்கிறவர்கள் அந்த அழகான இதுகை, மோன, சந்தம், உணர்ச்சி, பாவம் என்றவற்றை கையாண்டு எழுதாமல் வரி கவிதைகளாக எழுதுகிறார்கள். அதனாலே அந்த கவிதைகள் தமிழ் இன்பமற்றவையாகிவிட்டன. செவி, அதாவது கம்பன் சொல்லியிருந்தான் கவிதையை செவி நுகர் கனிகளன்று. நாங்கள் அச்சிலே ஒரு கவிதையை பார்க்குறத விட ஒரு அவருடைய குரல்லையே அந்த கவிதையை காதால் கேட்கிற பொழுது அந்த கவிதை எங்களை உழுக்குகின்றது, எங்களை உழுக்குகின்றது. அப்படி உழுக்கப்படுகின்ற ஒருவன் தான் இலக்கியம் ரசிப்பவனாகவும் உண்மையான, அதன் மூலம் ஒரு உண்மையான இலக்கிய படைப்பாளியாகவும் உருவாக முடியும். அப்போ ஒரு படைப்பாளி எங்கேருந்து உருவாகிறான்? ரசிகனாக இருந்தான் உருவாகிறான். அந்த ரசிகர்களை உருவாக்கத் தவறியது எங்களுடைய கம்பங்களன் அங்கே போனதான் இந்த கிட்ட மெய்க்காரணம். அப்போ இன்றைய நிலையிலே இந்த புதுக்கவிதை என்றும் வந்து புதுக்கவிதை நான் குறை சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். புதுக்கவிதைக்கும் இலக்கணங்கள் உண்டு. எனது கதை புதுக்கவிதை இலக்கணங்களாக இருக்கு இல்லையா என்ற சினிமா பாட்டு இருக்கிறது. ஆனால் அது போய் இலக்கணங்களாக இருக்கு இல்லையல்ல, அதற்கு படிமம் குறியீடு ஒன்றை ஒரு சொல்லின் மூலம் இன்னொன்று உணர்த்துதல், இப்படி அந்த உருவகத்தன்மையான அழகுகள் நிறையாதுகள் இருக்கிறது. அதுக்கு ஒரு இலக்கணம். இப்போ மரபு கவிதைக்கு எதுகமான சந்தம் உவம உருவாகம் மற்ற தற்குறிப்பேற்ற மாதிரி அணிகள் இருக்கின்றால் இதற்கு இந்த நான் சொன்ன அந்த சொன்ன அம்சங்கள் இருக்கிறது, இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த இலக்கணங்களை கையாண்டு எழுதுகிறவர்கள் கொஞ்ச பேர். அந்த கவிதைகள் வரவேற்கப்படுகின்றன. நானும் அவற்றை பல கவிதைகளை கழிச்சுக்கிறேன். பல கவிதை போட்டிகளில் மரபு கவிதைக்கு பரிசு கொடுக்க முடியாமல் போச்சு. ஆனால் புது கவிதை தான் என்னுடைய ஜட்மெண்ட்டில் முதலாம் ரெண்டாம் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. இதில் ஈழத்து கவிஞர் பண்டிதர் சர்வே பஞ்சாட்சரம் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம்.
இதுவேளையா உங்களுடைய இப்பொழுது உங்களுக்கு 75 வயது. இந்த வேளையிலே நீங்கள் கனடாவில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். புலம்பெயர் நாட்டிலும் பல சேவைகள், தமிழ் சேவைகளை செய்து வருகின்றீர்கள். அதை சுருக்கமாக சொல்லுங்களேன்.
ஆம், ஒன்று இலங்கையிலே சாப்பிடும்போது அம்மாவோட தமிழ், தலைமையேற்பட்ட செல்வனுக்கு போனால் தமிழ், பஸ்ஸில் ஒரு நாள் தமிழ், பள்ளிக்கூடத்தில் படிக்க போனால் தமிழ், கும்பிட போனால் தமிழ், எல்லாமே தமிழில் எங்களோட பிள்ளைகள் சொல்கிறதாலே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஒரு பிள்ளை கதைக்க பழகிவிட்டான் என்றார் மொழியை அவன் இப்போ எழுத வாதிக்க பலருக்கு அவனுக்கு ஒரு வயசு வந்த காலத்தில் ஒரு வருமம் அடைஞ்ச காலத்தில் ரெண்டு கிழமை காணும் எந்த மொழியையும். அதுபோல் தான் எங்களோட இலங்கையில் உள்ள தாயகத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாவற்றையும் தமிழ் ஊடாக செய்து கொண்டு வருவதாலே அவர்கள் தமிழ் படிப்பதில் கஷ்டம் இருக்கில்லை, பேசுவதில் கஷ்டம் இருக்கில்லை. ஆனால் புலம்பெயர் நாடுகளில் அந்தந்த நாட்டு மொழியிலே அவர்கள் படிக்கிறார்கள். பஸ்ஸில் ஏறினால், பார்க்குக்கு போனால், கடைக்கு போனால், எங்கே போனால், சேர்ச்சுக்கு போனால், அங்கெல்லாம் இங்கே ஆங்கில மொழியிலே இல்லை தான் வாழ்கிற நாட்டு டொச்சு மொழியிலே அல்லது டென் மொழியிலே அல்லது நோவேஜியன் மொழியிலாம் அறிகிறான். அப்போ அவனுக்கு தமிழ் பார்க்கறது வாய்ப்பில்லை. அப்போ அவனே தமிழ் மறந்து கொண்டு போகிறான். அன்றைக்கு கனடாவில் 300,000 தமிழர்கள் உள்ள இடத்துல 15,000 பிள்ளைகள் தான் தமிழ் படிக்கிறார்கள். ஜெர்மனியில் 60,000 தமிழர்கள் உள்ள இடத்துல 6,000 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கனடாவில் 30,000 பேர் படிக்கப்படும். காரணம் ஏன் டொச்சு மொழியுள்ள ஜெர்மனியில் அப்படி இருக்க, ஏன் இங்கே அறவாழி தான் படிக்குதுன்னு சொன்னால் அங்கே டொச் மொழி பெற்றாருக்கு தெரியாது. அப்போ பெற்றார் கட்டாயம் பிள்ளையோட தமிழில் தான் கதைப்பார்கள். அந்த கட்டாயத்தினால தாதகமான கதைக்கிறதுக்காக அந்த பிள்ளை தமிழை கற்றுக்கொள்ளுது. இங்கிலீஷில் இப்போ கனடாவில், ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், லண்டனில், இப்படியான நாடுகளில், நியூசிலாண்டில், இப்படியான நாடுகளில் இங்கிலீஷ் தான் கல்வி மொழி. அங்கே பார பெற்றார்கள், இலங்கையிலேருந்து பார பெற்றார்கள், அறவாழி பேருக்கு ஆங்கிலம் தெரியும். அப்போ பிள்ளையும் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு வர வீட்டை ஸ்கூல்லேருந்து, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆங்கிலம் தெரியும், அது ஆங்கிலத்திலேயே உரையாடுகிறார்கள். அங்கே தமிழ் தேவையில்லாமல் போகிறது, எனவே பிள்ளை தமிழை பேசுகிறது கூட வாய்ப்பில்லாமல் போகிறது. அதனால் பிள்ளை தமிழை படிக்காமலே விட்டுடுறது. அதனால் தமிழ் கல்வியாக குறைகிறது.
நீங்கள் அங்கே கனடாவில் தமிழ் பாடசாலை ஒன்றில் நடத்தி வருகின்றீர்கள் அல்லவா?
அப்படி தானே. ஒரு வருடம் இங்கே தான் இங்கே உள்ள சிக்கல் என்னென்றால், கனடாவில் சமரில் பாடங்கள் நடவாது, தமிழ் பாடங்கள் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நடக்கிறது, விண்டெல்லாம் நடக்கும், விண்டெல்ல பனி கொட்டி கிடக்கும், சறுக்கும். நான் ஒரு வருஷம் போய் படிப்பிச்சேன். பிறகு பார்த்தால் இந்த பனிக்கெல்லாம் போய் வர்றதாலே இந்த உடலுக்கு ஏதாவது விபத்துகள் வந்துருமோன்னு பயந்து பிள்ளைகள் தளர்த்து போட்டார்கள். ஆனால் 300-200 தமிழ் வகுப்புகள் அங்கே நடக்கின்றன பாடசாலைகள். அவற்றில் உள்ள வாத்துமேருக்கு தமிழ் இலக்கணம் பெரிய சிக்கல். அவர்களெல்லாம் குவாலிஃபைடு அங்கே வரையில் இருக்கிறவே கொஞ்சம் தெரிஞ்சவை தான் படிப்பிக்கணும். இதுக்கென்று தகுதி பெற்று வேறு இல்லை கற்பிக்கிறது. அப்போ அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது கற்பித்தல்ல, தமிழ் கற்பித்தல்ல. அப்போ அவைக்கு நான் செமினார் வைத்து இலக்கணத்தில் தெரியாத கேள்வியை கேளுங்கள், எழுதி கொண்டு வாருங்கள். 90-100 வார்த்தை அந்த செமினாருக்கு வருவார்கள். அவை எழுதி வாங்கி தர வச்சுட்டு ஒவ்வொன்றா அடுத்து ஒரு நாளுக்கு விளங்க படத்தைக்க சபையில் மற்றக்கும் வந்து விளங்கிடும். அப்படியான பாடல்கள்லாம் நிறைய செய்தன்னு வர்றார்.
உங்களுடைய பணி மேன்மேலும் தொடர வேண்டும். நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தமிழ் பணி புலம்பெயர் தமிழருக்கு வழங்க வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி.
மிக நன்றி. என்னை குறுகியாலம் நிற்பதற்காக இங்கே வந்த என்னை இவ்வளவு ஒரு வாய்ப்பை தந்து இப்படி என்ற எண்ணங்களை இந்த புலம்பெயர் தமிழர்கள் தங்களோட பிள்ளைகளை தமிழ் பயிற்பிப்பதற்கு தோன்றுகின்ற வகையில் இந்த போட்டி அமைய வாய்த்ததற்கு அந்த ஏற்ற விதமாக வினாக்கள் தொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக பண்டிதர் சர்வே பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள் எழுதிய வண்டி முன்னாக மாடு பின்னாக என்ற உருவக கதைகளில் இருந்து சுதந்திரமா சுகபோகமா என்ற சிறுகதையை கேட்போம். சுதந்திரமா சுகபோகமா. வீட்டின் அடிவளவு புல்வெளியில் ஊன்றியிருந்த கட்டையில் கட்டப்பட்டிருந்த அந்த நீள கயிற்றை ஆரையாக கொண்ட பெரிய வட்ட பிரதேச புள்ளை ஓயாமல் மேய்ந்து பசிதணிந்த அந்த விடலை நாம்பன் நிலத்தில் படுத்து கொண்டது. வாய்ப்போலவே அதன் மனமும் தன் கடந்த கால ஞாபகங்களை அசை போடலாயிற்று. பிறந்து ஒரு மாதம் ஆனதும் அது இரவும் பகலும் கட்டி வைக்கப்பட்டும் அதற்குரிய தாய்ப்பால் மனிதர்களால் அடாத்தாக கறந்தெடுக்கப்பட்டும் வந்ததால் பசிதீர பால் குடிக்கும் அதன் சுதந்திரம் மற்றும் துள்ளி விளையாடும் சுதந்திரம் யாவும் பறிக்கப்பட்ட அடிமை நிலை. தாய்ப்பசு மீண்டும் கருவுற்றதில் இருந்து இன்று வரை இப்படி நிரந்தரமாக விலங்கு பூட்டப்பட்ட நிலை. இந்த கட்டினை அறுத்துக்கொண்டு அயலில் உள்ள காட்டுக்குள் ஓடிவிட்டால் என்றுமே நிம்மதிதான் என்று எழுந்த விடலை நாம்பன் தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி இழுத்த வேகத்தில் கயிறு பட்டென்று அறுந்தது. சுதந்திரம் மீண்டுவிட்ட மகிழ்ச்சியில் நாம்பன் பிஞ்சு கன்று போல் வளவை சுற்றி சுற்றி ஓடி குதூகலித்தது. இனி காட்டுக்குள் ஓடிவிடலாம் என்று எண்ணிய போது அந்த வீட்டில் தினம் கிடைக்கும் புண்ணாக்கு உளுத்தங்கோது தவிட்டு உணவுகள் நினைவில் வந்து நாவில் நீர் ஊறியது. விடுதலை ஓட்டத்தை சற்று தள்ளிப்போட தீர்மானித்த நாம்பன் நிலத்தில் படுத்து கொண்டது. மாலையில் அங்கு வந்த எசமானன் கட்டையில் கட்டி கிடந்த கயிற்று துண்டை அவிழ்த்து வந்து படுத்திருந்த நாம்பனின் கழுத்து கயிற்றோடு முடிச்சு போட்டதால் கயிற்றின் முழு நீளம் ஓரடியால் குறைந்தது. இவ்வாறே நாம்பனுக்கு விடுதலை வேட்கை கிளம்புவதும் கயிற்றை அறுப்பதும் சாப்பாட்டு இச்சையால் விடுதலையை ஒத்தி போடுவதும் அடிக்கடி நிகழ்ந்து 10 தடவைகள் கயிறு அறுக்கப்பட்டும் முடியப்பட்டும் அதன் மேய்ச்சற் சுதந்திரம் கூட சில முழ கயிற்சளவுக்கு குறுகிவிட்டது. இந்த சானூரை முளைஞ்சறுக்கும் விடுதலை போராட்ட பின்னடைவுக்கு காரணமான தன் சுகபோக ஆசையை துறந்து நாளை எப்படியும் ஓடி தப்பிவிடுவது என்று அன்று இரவிரவாக எண்ணியது நாம்பன். ஆனால் விடிந்த வேளை தொழுவம் வந்த எசமானன் நாம்பனை ஒரு மரத்தோடு மலைத்து கட்டி மூக்கணாங்கயிறு கோத்து கழுத்து கயிற்றோடு பிணைத்து விட்டான். சுகபோக ஆசையை துறக்காமல் தொடங்கிய விடுதலை போராட்டம் இருந்த கொஞ்ச நஞ்ச சுதந்திரத்தையும் நிரந்தரமாக பறித்து விட்டதே என்று கலங்கியது அந்த காலை.